بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم. فيا أيها الحاضرون، عباد الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكمه تنزيل والفرقان مجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة، إن في ذلك لآيات لقوم يتفكرون. عن عائشة رضي الله عنها قالت: قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم لأهله وأنا خيركم لأهله، أو كما قال عليه الصلاة والسلام، رواه الترمذي. அந்த சராசரங்கள் அனைத்தையும் ஆறு நாட்களில் படைத்த நாள் முதல் அவற்றையெல்லாம் பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹக்கு சுபஹான வ தஆலாவுக்கு அனைத்து போலும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், யாதொரு இணைத்தடையமற்றவன், சர்வ புகழும் அவனுக்கே சொந்தமானது என்று கூறியதன் பின்னால், அவனது கட்டளே பெரிதென்பதாக நினைத்து அவனது இல்லத்திலே எழுத்துக்காப்புடைய நியத்தை வைத்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவின் ரஹ்மத்திற்குரியவர்களே, ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும், எவற்றையெல்லாம் விற்றுமே தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விற்று தவிர்ந்து கொள்ளும்படியாகவும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கணத்திற்குரிய உலமாக்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்திற்குரியவர்களே, நாம் ஒரு உயர்தரமான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அளவுக்கு உயர்தரமான ஒரு மாதம் என்றால், அகிலத்திற்கே ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் இறப்பும் நடைபெற்ற அந்த புனிதமான ரபியுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கால சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றியும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய அமைப்பு, அவர்கள் வாழ்க்கை வழிமுறையில் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்தையும் பற்றி பேசப்படுகின்றது. அதே அடிப்படையில் தான் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல்குர்ஆனில் கூறுகின்றான்: ஏ நபியே, நிச்சயமாக நீங்க சிறந்த நற்குணமுடையவராக, நல்ல முன்மாதிரி உள்ளவராக இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் அவன் எப்படிப்பட்ட முன்மாதிரியான விடயங்களை எல்லாம் வாழ வேண்டுமோ, எடுத்து நடக்க வேண்டுமோ, அவற்றையெல்லாம் எனக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில்தான் மனிதன் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றது. ஹுகூகுல் இபாத், மனிதன் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதுல கலிமாவை மொழிவது, தொழுகையை நிறைவேற்றுவது, நோன்பை நோற்பது, இப்படி சில கடமைகள் இருக்கின்றது. இன்னும் ஒரு கடமை இருக்குது, அதாவது மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதுல தான் இந்த நோன்பு தொழுகை எல்லாம் வரும். என்னமோ இருக்குது, மனிதன் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகள்ல தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை கண்ணியமாக நடத்துவதும், தான் பிறந்ததில் இருந்து பருவ வயதை அடையும் வரைக்கும் தன்னுடைய தாய் தந்தையர்களிடத்தில் இருந்துவிட்டு பருவ வயதை அடைந்ததன் பின்னால் தனக்கு தோதுவான ஒரு ஆண் துணையை தேடி அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு அடுத்தபடியாக என்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பாதுகாப்பான் என்ற எண்ணத்திலே தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்து அனைத்து விடயங்களிலும் தன்னுடைய கணவனை நம்பி வரக்கூடிய அந்த நம்முடைய வாழ்க்கை துணைவி அந்த மனைவியுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் மனிதன் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற தலைப்புல இந்த மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய சில கடமைகள் மிக முக்கியமான கடமை, மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. எப்படி ஒரு பறவைக்கு இரண்டு சிறகுகள் இல்லாவிட்டால் பறக்க முடியாதோ, ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் ஆணும் பெண்ணும் அந்த நிகாஹுடைய வாழ்க்கை இணையாமல் அது சாத்தியப்படாதோ, ஒரு சமூகத்தை நல்ல முறையில் வழிநடத்துவதாக இருந்தாலும் அவர்களை நல்ல முறையில் சமூகத்துக்கு இனம் காட்டுவதாக இருந்தாலும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதாக இருந்தாலும் ஒரு கணவன் மனைவியின் உடைய தொடர்பு அவர்களுக்கு மத்தியிலே உள்ள புரிந்துணர்வு சரியாக இருந்தால்தான் இந்த விடயங்களை சாதிக்க முடியும் என்பதை ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று எமது சமூகத்துக்கு மத்தியில் நாம் பார்த்தால் அவர்கள் ஆளுங்களாக இருந்தாலும் தக்வா உள்ளவர்களாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் எந்த ஒரு கண்ணியமான ஒரு மனிதனாக இருந்தாலும் சில மனிதர்கள் மனிதன் என்ற ரீதியிலே சின்ன சின்ன சில தவறுகளை விடுவதனால் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவர்களாக நாம் மாறுகின்றோம். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் திருமேதி என்ற கிரந்தத்திலே பதிவாக இருக்கின்றது. ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், خيركم خيركم لأهله وأنا خيركم لأهله. உங்கள்ல ஒரு மனிதன் ஊருக்கு நல்ல பேர் இருக்கலாம், மாஷா அல்லாஹ் இவர் நல்ல மனிதன், யாருடைய மனசையும் உடைக்க மாட்டாரு, இவர் அவருடைய கிளாஸ்ல நல்ல பேர் இருக்கலாம், இவர் எல்லா மாணவர்களுடையும் சேர்ந்து நடப்பவர், நல்ல மனிதர். இதே போன்று அவர் வேலை செய்யக்கூடிய வேலை தளத்திலே இவர் நல்ல பேர் இருக்கலாம், நல்ல மனிதர். ஆனால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கைருக்கும் கைருக்கும் நீங்க யாரெல்லாம் உங்களோட மனைவி கிட்டையும் உங்களோட குடும்பத்தார்கள்டையும் குறிப்பாக உங்களுடைய மனைவி கிட்ட யாரெல்லாம் நல்ல மனிதன் என்ற பெயர் எடுப்பீர்களோ அவர்கள் தான் என்னிடமும் எனது ரப்பாகிய அல்லாஹ்விடமும் சிறந்தவர்கள் என்ற கருத்தை கூறினார்கள். ஏன், இவர் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் பருவ வயதை அடையும் வரைக்கும் தாய் தந்தையர்களோடு இருந்திருப்பார். பருவ வயதை அடைந்ததுக்கு பின்னால இவருக்கு திருமணத்தின் உடைய தேவை ஏற்படுகின்றது. அந்த வயதை அடைந்தவுடன் தனக்கு தோதுவான ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கின்றார். இவருடைய எல்லா விடயங்களையும் செய்யக்கூடியவள் அந்த மனைவி இவரை கெட்ட பார்வையில் இருந்து இவரை கெட்ட சிந்தனையில் இருந்து இவரை வரக்கூடிய பாரதூரமான டெங்கு போன்ற நோய்களில் இருந்து பாதுகாக்கக்கூடியவள் அந்த மனைவி. ஏன், இவரை நிகாஹ் செய்யாம ஒரு நஜீஸான ஒரு வழியில அவருடைய இச்சையை பூர்த்தி செய்து கொண்டா அவருக்கு எய்த்ல இருந்து டென்த்ல இருந்து லெவன்த்ல இருந்து அப்படி புது புது விதமான நோயெல்லாம் வரும். இதே போன்று இவர் அவருடைய மன இச்சையை பின்பற்றி தன்னுடைய மனைவியை விட்டுட்டு இவர் வேறொரு பெண்ணோட தவறான தொடர்பு வச்சாருன்னா இவர் சம்பாதிக்க கூடிய எல்லா சம்பாத்தியங்களையும் அதிலே போட்டு நாசமாய் கொண்டிருப்பார். இவர் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க கூடியவராக இருந்தாலும் மாதம் முழுந்ததுக்கு பின்னால எவ்வளவு லட்சம் சம்பாதித்தாரோ அதே போன்று இன்னும் ஒரு மடங்கு கடனாளியாக இருப்பார். என்ன காரணம்? அல்லாஹ் அந்த அலாலான வாழ்க்கையை தந்திருக்கின்றார். எந்த அளவுக்கு அலாலான வாழ்க்கை? சுவர்க்கத்தை பத்தி ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாலா ஐனும் ரால், சுவர்க்கத்து இன்பங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை, எந்த ஒரு கண்ணாலையும் கண்டிருக்க இயலாது, இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும் யாரும் யாருக்கும் சொல்ல இயலாது. இன்பத்தை யாராவது ஒருவர் எப்படித்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அது எப்படித்தான் என்பதாக நினைத்து காதால சரியாக கேட்க முடியாது. அந்த அளவுக்கு இன்பமான சுவர்க்கத்து வாழ்க்கை. எந்த ஒரு உள்ளத்தாலையும் சிந்திக்கலா எப்படி இருக்கும் போல, சுவர்க்கத்துல இப்படித்தான் போல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை போலத்தான் அங்கேயும் இருப்பாங்க போல, உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பல், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் இதே போன்றுதான் அங்கேயும் இருக்கும் போல என்பதாக எந்த ஒரு உள்ளத்தாலையும் சிந்திக்க முடியாத ஒரு சுவர்க்கத்து வாழ்க்கை. சொல்ல வருகின்ற விடயம், அந்த சுவர்க்கத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து விட்டு இவ்வளவு உயர்ந்த இன்பத்திலே இருந்தாலும் உங்களுடைய சந்தோஷத்தை தரக்கூடியது ஒரு மனைவியானதான் முடியும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஹஜரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துணைவியராக கொடுத்தார். அதே அடிப்படையில் தான் அல்லாஹ் குர்ஆனிலேயும் கூறுகின்றான், நான் ஆரம்பத்திலே ஓதின ஆயத்தில் وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا, அதாவது நான் உங்களுக்கு மத்தியிலே இருந்து தெருவு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய துணை இருக்கிறாவே அந்த மனைவி, அவ உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு உயர்தரமான நியமத்துல ஆக பெரிய நியம ஆக பெரிய என்பதாக கூறிவிட்டு அல்லாஹ் காரணத்தை கூறுகின்றான், நீங்கள் சாந்தி பெறுவதற்காக வேண்டி, மன அமைதி அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு மனைவியை தந்திருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுவர்க்கத்து வாழ்க்கையை கொடுத்தும் அந்த சுவர்க்கத்துல மனைவி இல்லாட்டி நிம்மதியாக இருக்க இயலாது என்பதற்காக வேண்டிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்த அல்லாஹ் எம்மை பார்த்து கூறுகின்றான், உலகத்துல நிம்மதி அடையிறேன்னா உனக்கு மனைவி இருக்கணும், அந்த மனைவி கிட்ட தான் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. இதுவரைக்கும் அந்த நிகாஹுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பொய் கலந்திருக்காதோ, இதுவரைக்கும் நாங்கள் மாற்றம் செய்யாமல் மனைவியை நம்ப வைத்து துரோகம் செய்யாமல் இருப்போமோ, செய்யக்கூடிய எல்லா விடயங்களையும் உண்மையை உரைப்போமோ, அதுவரைக்கும் மனைவியுடன் வாழக்கூடிய வாழ்க்கை சுவர்க்கத்து வாழ்க்கை. எப்ப எங்களை நம்பி இருக்கக்கூடிய மனைவிக்கு எங்களை உட்டா வாழ்க்கையே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு, அந்த மனைவிக்கு கண்ணில மண்ணை தூவிட்டு நாங்க படத்தை காட்டிக் கொண்டு பல தொடர்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டு பொய்யை எமது வாழ்க்கையில ஆரம்பிப்போமோ, எப்ப நிகாக்குவோமோ, அண்டிலிருந்து எங்களுக்கு சந்தோஷமான சுவர்க்க வாழ்க்கை எப்ப பொய்யும் பித்தலாட்டங்களும் மனைவியை நம்ப வைத்து கழுத்தை அறுக்கக்கூடிய அந்த துரோக செயலும் எமக்கு மத்தியில உருவாகின்றதோ, அண்டையில் இருந்து அந்த திருமண வாழ்க்கை நரக வாழ்க்கையாக மாறுகின்றது. எப்படி? சில மனிதர்களை பார்க்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும், ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துடைய நேரம் கூட பல மனைவிமார்கள்ட அனுமதி கேட்டு ஹஜரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டை தேர்வு செய்து எடுத்தார்கள். சஹராத்துடைய நேரத்திலே ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். தன்னுடைய அருமை மனைவியார் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நெஞ்சிலே தன்னுடைய முபாரக்கான தலையை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒஃபாத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹ் பிரிந்ததும் அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிட்டார். ஏன் அந்த அளவுக்கு இன்பமான வாழ்க்கை, மனைவியுடன் வாழக்கூடிய வாழ்க்கை, சரியாக பொய் பித்தல் அட்டங்கள் இல்லாமல் முறைப்படி இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் துவக்கத்து இன்பத்தை வைத்திருக்கின்றான் என்பதற்கு முன்மாதிரியாகத்தான் அவர்களுடைய ரூ தெரியும் பொழுதும் அகிலத்திற்கே ஓர் அறிக்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூ தெரிந்ததே தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிட்டார். இன்னைக்கு நாங்கள் சில மனிதர்களை பார்க்கலாம், அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மனைவியுடன் பிரச்சனை போட்டு பிரிந்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், மிஞ்சி மிஞ்சி போனா 2 மாதம் சரியாக இருப்பார்கள், 3வது மாதம் அவர்கள் அறப்பைத்தியம் பிடித்ததை போன்று தெரிவார்கள். கண்கூடாக பார்க்கலாம், ஏன் ஒழுங்காக உடுக்க மாட்டார்கள், ஒழுங்காக தின்ன மாட்டார்கள், மனிதனை போன்று உருவத்திலே மிருக குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏன் அவரை வழிநடத்துவதற்கு ஒரு சரியான மனைவி இல்ல, அவர்கள் எல்லா விடயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடியவள் அந்த வரக்கூடிய அழகான மனைவிக்கு மாத்திரம்தான் முடியும். அதை தவிர இவர் எவ்வளவு கூடான கூறி செல்வம் செலவழிச்சு இவர் தவறான முறைகளை பயன்படுத்தினாலும் அல்லாஹ் அதற்காக மேலே பனிஷ்மெண்டை கொடுப்பானே தவிர இவருக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. இமாம் அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய மனைவி தன்னுடைய கணவனை அழகான முறையில நம்பி வாழ்கின்றாள், பிள்ளை செல்வங்களும் என்னுடைய வாப்பா எங்களோடு இறக்கமாக இருக்கின்றார் என்பதாக நம்பி வாழ்கின்றார்கள். இந்த மனைவியின் உடைய கண்ணை கட்டி பிள்ளைகளுடைய கண்ணிலே மண்ணை தூவி இவன் ஏதாவது துரோகம் என்ற பெயரிலே விபச்சாரம் போன்ற பாவங்களை செய்துவிட்டால் ஒரு தந்தை இன்னும் ஒரு மனிதனிடத்திலே கடன் பெற்றிருந்தால் எப்படி அந்த கடனை மகன் திருப்பி நிறைவேற்றணுமோ, அல்லது ஒரு மகன் கடன் பெற்றிருந்தால் அந்த மகனின் உடைய கடனை எப்படி தன்னுடைய தந்தை நிறைவேற்றணுமோ, இதே போல நம்பிக்கையோடு வாழக்கூடிய மனைவிக்கு ஏதாவது துரோகங்கள் செஞ்சு இவன் விபச்சாரம் வினா போன்ற விடயங்களில் ஈடுபட்டு விட்டால் அல்லாஹ் பிரதி உபகாரமாக எப்படி வாப்பா எடுத்த கடனை பிள்ளை கொடுத்து முடிக்கணுமோ, பிள்ளை கொடுத்த கடனை வாப்பா கொடுத்து முடிக்கணுமோ, இதே போல மௌத்தாவதுக்கு முன்னாடி அல்லாஹ் நீங்க செஞ்ச பாவத்தை உங்களது மனைவிமார்களை வைத்து அல்லது உங்களுக்கு பிள்ளைகளை வைத்து அல்லது உங்களது மரணத்துக்கு பின்னால் 7 பரம்பரையில் வரக்கூடிய ஒருவரை வைத்து அல்லாஹ் நிறைவேற்றியே தீர்வார் என்பதை இமாம் அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களும் மனிதர்கள் என்ற ரீதியில அவர்களுக்கு மத்தியிலும் சில பிரச்சனைகள் வந்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீளமான ஆட்சி செய்யக்கூடியவர்கள், கொஞ்சம் முன்கோபம் இருந்தாலும் நீளமாக ஆட்சி செய்வார்கள். அவர்களுடைய காலத்துல ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவியோட மனிதன் என்ற அமைப்பில ஏதோ ஒரு பிரச்சனை வாய் தர்க்கம் ஏற்பட்டு இவர் வாராரு அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டு ஏதாவது தீர்ப்பை எடுத்துக் கொள்ளலாம், எனது வாழ்க்கைக்கு நல்ல முன்னுதாரணமாக ஏதாவது விடயங்களை கூறுவார்கள் என்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி வருகின்றார்கள். மனைவியோட கொஞ்சம் பிரச்சனை வந்து பார்க்கிறாரு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுல இவர் வராரு அவருடைய பிரச்சனையை சொல்றதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல இவர் எப்படி அவருடைய மனைவியோட பிரச்சனையோ அதை விட அதிகமான சத்தம் அவருடைய வீட்டுல இருந்து கேட்கும். இப்ப வந்தவர் நினைக்கிறாரு, நான் வந்து எந்த பிரச்சனைய சொல்றதுக்கு எங்க வந்து பார்க்கும் பொழுது ஏந்த கதையை விட பெரிய சோக கதையாக இருக்குது இவருடைய கதை என்பதாக நினைச்சு எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கல. திரும்பி போறாங்க, போகக்கூடிய நேரத்துல அமர் ரலி அல்லாஹ் அவர்கள் வெளியே வருகின்றார்கள். ஏதோ ஒரு தேவைக்கு வரக்கூடியவர்கள் தன்னுடைய அருமை நண்பர் வந்து செல்வதை கண்டுவிடுகின்றார்கள். வந்து அழைக்கின்றார்கள், எங்க வந்தீர்கள், என்ன விஷயமாக வந்தீர்கள் என்பதாக கேட்க அவர் சொல்வதற்கு மறுக்கின்றார். அமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்கோபம் உள்ளவர்கள், ஏதாவது தவறுதலாக பேசிவிட்டால் பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காகவே இவர் கூறுகின்றார். இல்ல அமீர் முஃமினீன் அவர்களே, நான் வந்த வரக்கூடிய நேரத்துல என்னுடைய மனைவியோட சின்ன பிரச்சனை, அத உங்கள்கிட்ட கேட்டு அதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக நினைத்து வந்தேன். வரக்கூடிய நேரத்துல உங்களோட வீட்டுல ஏந்த வீட்டுல நான் எப்படி பிரச்சனைப்பட்டேனோ அதே போன்று சத்தம் கேட்டுச்சு, அதால நான் திரும்பி போயிட்டேன் அமீர் முஃமினீன் என்று கூற அமர் ரலி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அருமை நண்பரே, நாங்கள் எல்லாம் நீங்களும் தான் நானும் தான் காலமை நேரத்தை அடைந்து விட்டால், அதிகாலை நேரத்தை அடைந்து விட்டால் அந்த தொழில் செய்வதற்காக வேண்டி எங்களது ஜப்புக்காக வேண்டி ஆபீஸுக்கோ அல்லது ஆட்டோ ஓடுவதற்கோ அல்லது ஏதோ ஒரு தொழிலுக்கோ நாம் சென்று விடுவோம் அல்லவா. அந்த நேரத்துல ஆட்டை அழிக்கல, அப்படி கேட்கல, நான் விளங்குறதுக்காக என்று சொல்கின்றேன். அவர்கள் கேட்கின்றார்கள், அருமை நண்பரே, நாம் அதிகாலை நேரத்தை அடைந்து விட்டால் தொழிலுக்காக வேண்டி சென்று விடுவோம், வரக்கூடிய நேரத்திலே இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் அழகான முறையிலே அரவணைத்து அந்த பிள்ளைகளுக்கு ஆடை அணிவித்து அவர்களுக்கு அலங்காரம் பண்ணி வீட்டிலே சமைக்க வேண்டிய உணவெல்லாம் சமைத்து அந்த மனைவி அழகான முறையில் வைத்திருக்கின்றாளா இல்லையா என்று கேட்க அந்த சஹாபி கூறினார், ஆம் அமீர் முஃமினீன், எனது மனைவியும் எல்லா வேலைகளையும் செய்து வைக்கின்றார். பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதன் திருமணம் செய்துவிட்டால் அந்த கணவனுக்கு மனைவியாக வரக்கூடியவள் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தின்படி ஒரு மனைவி கணவனுக்கு தன்னுடைய கணவனுடைய ஆடைகளை கழுவி கொடுப்பதோ உணவை சமைத்துக் கொடுப்பதோ தான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதோ கடமை இல்ல. அவர் விரும்பி செஞ்சான்னா நன்மை இருக்குது, அவர் செய்ய இயலாது, எனக்கு பிள்ளைக்கு பால் கொடுக்க இயலாது, உங்களோட உடுப்பெல்லாம் கழுவி போட இயலாது என்று சொல்லிட்டா நாங்களே தான் எல்லாம் செய்யணும், எந்த கடமையும் இல்ல. அவர்களுடைய கருத்தின்படி எந்த ஒரு கடமையும் இல்ல, அவங்க நினைச்சு செய்யறாங்களா சந்தோஷம் அல்ஹம்துலில்லா, நாங்க வெளியே போயிட்டு வரோம், பிள்ளைகளை பாக்குறாங்க, சமைச்சு வைக்கிறாங்க, உடுப்பெல்லாம் பசங்க வைக்கிறாங்க, எங்களுடைய ஊட்டையான உடுப்பெல்லாம் கழுவி வைக்கிறாங்க, ஊட்ட கிளீன் பண்ணி வைக்கிறாங்க, இவ்வளவு சேவை செய்யறாங்களா சகோதரே இல்லையான்னு கேட்க வந்த சஹாபி சொல்றாரு, ஆம் அமீர் முஃமினீன், எல்லாரும் செய்யறாங்க தான். உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இவ்வளவு பெரிய சேவைக்கு மேல எங்களோட மனைவிமார்கள் இன்னும் ஒரு சேவையை செய்யறாங்க தெரியுமா நண்பரே, என்ன அமீர் முஃமினீன் என்ன செய்யறாங்க என்று கேட்க ஒரு மனிதன் அவனுடைய பார்வையை பாவமான சிந்தனையில் இருந்து பாதுகாக்கணும் என்றா இவன் ஹலாலான முறையில நிகாஹ் செஞ்சிருக்கணும். அப்பதான் அவனுடைய கெட்ட இச்சைகளை அந்த மனைவியை வைத்து அல்லாஹ் பாதுகாப்பான், இல்லாட்டி அவன் பல வழிகள்ல சீரழிஞ்சி சின்ன பின்னமாக ஆகி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு புத்தகத்தை தூக்க வேண்டிய வயதிலே பிள்ளைகளை சுமக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் உருவாகாமல் அந்த வயதுக்கு வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் தெளிவாக அந்த மனைவியை வைத்து பெரிய பாவத்திலே இருந்து நரகத்து வாழ்க்கையிலே இருந்து பாதுகாக்கிறார் அல்லவா நண்பரே. வந்த சஹாபி சொல்றார், ஆம் அமீர் முஃமினீன், எந்த மனைவி இல்லாட்டி எந்த ஒரு மனிதனுக்கும் மனைவி இல்லாட்டி அவன் அதிகமான பாவங்களை செய்வான், நரகத்துக்கு சொந்தக்காரனாக ஆகுவார். இது ஒன்று போலாதான் மனைவிமார்கள் இவ்வளவு சேவை செய்கிறார்களே, நாங்க வீட்டில இருக்கப்படல ஒரு வார்த்தை நாங்க வரக்கொள்ள ஏதாவது எங்களை பார்த்து கொஞ்சம் கோபம் போற மாதிரி பேசிட்டா கொஞ்சம் பொறுத்து கொண்டா என்ன வந்துடும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த மனிதரும் திரும்பி போறார், பேச்சு மனைவியோடு சேர்ந்து எல்லா விடயங்களிலும் ஈடுபடுறார். அன்றில் இருந்து அவர் மரணிக்கும் வரைக்கும் தன்னுடைய மனைவியோட சண்டை பிடிக்கல என்று அந்த வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பிறந்ததில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் உங்களது மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்தாலும் அந்த மனைவி ஒரு வார்த்தையை பாவிப்பால் ஹதீஸிலே இந்த வார்த்தை வருகின்றது, மா ரஐத மிங்க கைரகத், மா ரஐத மிங்க கைரகத். அதாவது மனைவி சொல்லுவாள், உன்னைய கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து என்னத்தப்பா நான் கண்டேன், ஏண்ட வாப்பா உமா கிட்டே கூட நல்லா தான் தெரிந்து கொண்டிருந்தேன், ஏண்ட வாப்பா கிட்ட எழுதி கொள்ள நான் ஆசைப்பட்ட எல்லா இடத்துக்கும் சுத்தி கொண்டிருந்தேன், எப்ப உன்னை நான் நிக்காஹ் பண்ணிருந்தோம் அன்றையிலிருந்து உனக்கிட்ட நான் எந்த நலமையுமே காணல என்பதாக மனைவி கூறுவார் என்பதாக ஹதீஸ் கிரந்தத்திலே ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள், எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்த நீங்க ஒரு நேரத்துல ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கலன்னா மனைவி இப்படி ஒரு வார்த்தையை பாவிப்பாள், அப்படி ஒரு வார்த்தையும் பாவிக்காமல் உங்களது மனைவியிடம் நல்லவனாக அவரது மனதை சந்தோஷப்படுத்தி கயிறுக்கும் கயிறுக்கும் யாரெல்லாம் உங்களது மனைவிமார்களிடத்தில் நல்லவராக இருக்கின்றீர்களோ, அவர் எவ்வளவு பெரிய இறைநேசராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அவுளியாவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சமூகத்திலே அந்தஸ்துள்ள மனிதனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மனைவி சர்டிபிகேட் தரணும், இந்த மாப்பிள தங்கமான மனிதன், மாஷாவா எங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தாருன்னா என்ன நேரத்திலும் சிரிச்சு கொண்டே இருப்பாரு, பிள்ளைகளோட விளையாண்டு கொண்டே இருப்பாரு, இந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் என்று இந்த மனைவி கூறுகின்றாலும் இந்த கணவன் தான் சிறந்தவன். அது இல்லாம ஊருக்கு நல்லவராகவும் உலகத்துக்கு நல்லவராகவும் ரோட்ல எல்லா மனிதனும் ஊர்ல எல்லா மனிதனும் நல்லவன் என்று சொல்லியும் அந்த மனைவி இந்த கணவனை கண்டவுடனே பிசாசு வருகுது அல்லது உசுரை வாங்க வரக்கூடிய மலாய்க்காவை போன்று வருகின்றான் அல்லது எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எனது கணவனை பார்த்து பயந்து ஓடுகின்றார்கள் பயப்படுகின்றார்கள் என்று கூறும் அளவுக்கு ஒரு மனிதன் இருந்துவிட்டால் அவன் உலகத்திலே மரணிக்கக்கூடிய நேரத்திலும் கேவலமாக மரணிப்பான். அதே போன்று அதிகமாக நாங்க கொழும்புல பாக்கலாம், விக்டோரியா பார்க்ல அல்லது கோல்பேஸ்ல போயிட்டு பாருங்க, சில வயோதிபர்கள் அவர்கள் அங்கும் இங்கும் தடமாறி திருவார்கள், யாராவது ஏதாவது தடமாட்டார்களா என்பதாக நினைத்து அவர்களை அணுகி என்னவாப்பா உங்களுக்கு பிரச்சனை, ஏன் இப்படி வந்தீங்க என்று கேட்டா சொல்லக்கூடிய விடயம், எனக்கு அழகான மனைவி இருந்தா கொஞ்சம் மனிதன் இந்த அமைப்புல ஏதாவது பேசிட்டா எனக்கு என்னுடைய மனைவியில பேச்ச கேட்கலாம், நானும் அறப்படிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இன்றைக்கு சீரழிஞ்சு சின்ன பின்னமாக ஆகிறேன் என்று கூறக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கலாம். சொல்ல வருகின்ற விடயம் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றானே, லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியை உங்களுக்கு சாந்தி அடைவதற்காக வேண்டி, அதாவது அமைதி பெறுவதற்காக என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் ஒரு ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் உங்களுக்கு ஆடையை போன்று அவர்கள் அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் உடுப்பை போன்று அல்லாஹ் உதாரணம் காட்டுகின்றான். உடுப்பை எடுத்துக்கொண்டா எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமையிலும் நாங்கள் உடுப்பை கலட்டி வைத்துவிட்டு இருக்க மாட்டோம், எப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆடை அணிந்திருப்போம், எவ்வளவு வேர்வையாக இருந்தாலும் உடுப்பை போட்டுக் கொண்டு தயாரிப்போம், எவ்வளவு ஒரு வெயில போறிருந்தாலும்
பெய்யக்கூடிய அடிக்கக்கூடிய அந்த வெயிலிலே இருந்து, பெய்யக்கூடிய மழையிலே இருந்து, வரக்கூடிய தூக்கியிலே இருந்து, வரக்கூடிய பிரச்சனையிலே இருந்து ஏனைய மக்களுடைய கண்ணூரை விட்டு அந்த ஆடை எப்படி எங்களது உடம்பை பாதுகாக்கின்றதோ, இதே போன்று நாம் கெட்ட வழியில் சென்று விடாமல், நாம் சீரழிந்து விடாமல், நாம் சின்ன பின்னமாக ஆகிவிடாமல், எமது உடம்பிலே நோய்கள் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் அந்த உடுப்பிற்கு ஒப்பிட்டு காட்டுகின்றான். எம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள் அந்த மனைவிமார்கள். அல்லாஹ் சூரா யாசினிலே இன்னும் ஒரு ஆயத்தை கூறுகின்றான், ஹும் வ அஸ்வாஜுஹும் அலல் அராயிக முத்தகிஊன். அந்த கயாமத்துடைய நாளையிலே ஹூருல் ஈன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கத்து பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே மனைவியோடு இறக்கமாக நடந்து மனைவிக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த மனிதர்கள் அவர்களும் என்ன செய்வார்கள், தங்களுடைய மனைவிமார்களோட சாய்ந்து இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனங்களிலே சாய்ந்து உலகத்திலே இருந்த அந்த மனைவிமார்களை அல்லாஹ்விற்கு விருப்பமான முறையிலே நாம் வாழ்க்கை வரலாற்றை காட்டி அல்லாஹ்விற்கு விருப்பமான முறையிலே வாழ்ந்திருந்தால் அந்த சுவர்க்கத்து பெண்களுக்கும் அல்லாஹ் தலைவியாக ஆக்கி எமக்கு அந்த சுவர்க்கத்திலே இதே மனைவிமார்களை இன்பம் காணுவதற்காக எண்ணி தருவார். கவலையான விடயம் என்ன என்றால், அதிகமான மனிதர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் சந்தி சந்தியாக, ரோட் ரோட்டாக, வீடு வீடாக தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் என்ன வாப்பா எப்ப பார்த்தாலும் போனே இருக்கிறீங்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மனைவியோட பேசக்கூடிய கணவன்மார்கள், திருமணம் செய்வதற்கு பின்னால் மனைவியின் உடைய ஒரு கோல் வந்து சென்றா, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறேன், நான் பிஸியாக இருக்கிறேன் என்பதாக மனைவியோட பேசுறத கூட பெரிய சிரமமாக நினைக்கிறீங்க, அல்லாஹ் பாதுகாக்கோடும். சைக்கோலஜியின் படி ஒரு நாளைக்கு ஒரு மனைவி தனியே இருக்கக்கூடிய நேரத்துல 600 வார்த்தைகள் பேசணும். அது கணவனோட சரி அல்லது பிள்ளைகளோட சரி, இவ 600 வேர்ட் யூஸ் பண்ணலாட்டி அவருக்கு ஏதோ ஒரு வகை நோயெல்லாம் ஏற்படும். அதில் ஒரு நோய் தான் தனியே பேசக்கூடியவளாக அந்த மனைவி மாறுவாள் என்று சில மனைவிமார்கள் கவலைப்படுகின்றார்கள். அல்லாஹ் எனது கணவனுக்கு ரஹ்மத்தியோனும், எனது கணவன் தூங்குவதற்கு வீட்டுக்கு வந்தா தன்னுடைய கையில் இருக்கிற மொபைல் போன அழகான முறையில தொடைக்கிறாரு, அழகான முறையில பாக்குறாரு, அந்த மொபைல் போன பெக்கனுக்கு செக்கன் மெசேஜ் எல்லாம் எடுத்து வாசிக்கிறாரு, தூங்கி எழுமினோடனே அந்த போன் எடுத்து பார்க்கிறாரு, அந்த போன்ல உள்ள குறைபாடு எல்லாம் செய்யறாரு, நான் அவரோடே இருக்கிறேன், நான் அந்த கணவனோடே வாழ்கிறேன், அவரின் மூலம் எனக்கு பெறப்பட்ட ஹலாலான பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்க்கின்றேன், ஆனால் ஒரு நாளாவது என்னை பார்த்து என்னுடைய கணவர் எனக்கு செல்ல பெயர் வைத்து என்னை அழைத்ததும் கிடையாது. ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுவதை போன்று, இன்னக்க அலா குலுக்கின் அஸீம், ஏ நபியே நாயகமே, நீங்க நல்ல நற்குணத்தில் இருக்கிறீர்கள், அந்த நற்குணம் பல வகையாக இருக்குது, அதுல ஒரு பகுதி தான் தன்னுடைய மனைவியோட இறக்கமாக நடப்பார்கள். ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் சமைத்தால், தன்னுடைய மனைவி சமையலை செய்து கொண்டிருந்தால் இவர்களும் உதவி செய்வார்கள். ஏதோ மார்க்கம் விளங்காத விளக்கம் இல்லாத சிலர்கள் கூறுகின்றார்கள், மனைவி மாரோட சமைக்கிறதை ஹெல்ப் பண்ணினா இவங்க 8-க்கும் 10-க்கும் இடையிலே உள்ள 9 நம்பரை போன்றவர்கள் என்பதாக மார்க்கம் விளங்காதவர்கள் கூறுகின்றார்கள். ஆதாரம் இருக்கிறது, ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மாரோட சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு உதவி செய்வாங்க, எல்லா விதத்திலும் மனைவியோட உதவி செய்வாங்க, மனைவிக்கு எல்லா விதத்திலையும் ஒத்தாசை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதன் காரணமாகத்தான் மௌத்துடைய நேரத்திலே கூட மனைவின் உடைய மடியை தேர்வு செய்தெடுத்தார்கள். ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே தான் அவர்களுடைய ரூஹம் பிரிந்தது. சொல்ல வருகின்ற விடயம், மனிதன் என்ற அமைப்பிலே மனைவிமார்கள் சில சில சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், அதை நாம் சரியான முறையிலே நான் ஆம்பளை உனக்கு ஒன்று பேசியலும் என்றா எனக்கு பத்து பேசியலும் என்னுடைய வாயடிச்சு கொண்டு வாரியா என்பதாக நினைத்து அவர்களுக்கு அடிப்பதோ. ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே கூறினார்கள், தன்னுடைய மனைவியை யார் முகத்தில் அடிப்பானோ அவன் மனிதர்களே ஆக கேவலமானவன், அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான் என்பதாக கூறினார்கள். ஏ தான் பிறந்ததில் இருந்து பருவ வயதை அடையும் வரைக்கும் வாப்பகித்த உம்மத்துக்கு செல்லமாக வளர்ந்த ஒரு பிள்ளை தன்னுடைய கணவர் கண் கலங்காம வைத்திருப்பார் என்ற நம்பிக்கையிலே கணவனை தேடி வரும் பொழுது இவர் என்ன செய்கின்றார், நீ பொம்பளை தானே என்பதாக கூறி அடிக்கின்றார், முகத்திலே அடிக்கின்றார், அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் கூறி அவர்களுடைய மானத்தை வாங்குகின்றார்கள். இன்னும் சில மனிதர்கள் கை சேதம் பிள்ளைகள் எல்லாம் 6-7 வயதுள்ள பிள்ளைகள், இந்த மாப்பவும் உம்மாவும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை வைத்து அவர்கள் அடித்துக் கொள்கின்றார்கள், சண்டை பிடிக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளை அந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு வந்தா இல்லாட்டி மதரசாக்கு வந்தா அந்த பிள்ளைகள வேலை நகத்தை கடிச்சு கழிச்சு இருக்கிறாங்க. கூப்பிட்டு அந்த பிள்ளைய விசாரிச்சு பார்த்தா இந்த வாப்பம் உண்மம் எப்பவுமே சண்டை பிடிச்சு கொள்றாங்க, எப்பவுமே அடிச்சு கொள்றாங்க, ஏன் மனசுல ஏன் உம்மாவை ஏன் முன்னுக்கு அடிச்சா எனக்கு பார்த்து கொண்டு இருக்கேனுமா, நான் சின்ன பிள்ள ஏன் உம்மோட வாப்பாவும் இல்ல உம்மாவும் இல்ல, ஏன் வாப்பா ஏன் முன்னுக்கையே ஏன் உம்மாவை தகாத வார்த்தை எல்லாம் சொல்லி ஏற்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கொண்டு நான் எப்படி படிக்கிறது நான் எப்படி ஓடுறது என்பதாக அந்த சிறு பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி அவர்கள் காட்டிய முன் மாதிரியில் ஒரு விடயம்தான் தன்னை நம்பி வந்த மனைவிய கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பாதுகாப்பது. அவர்களுடைய முன்மாதிரியில் ஒரு அழகிய முன்மாதிரி அவர்கள் கூறிய ஹதீஸை மீண்டும் ஞாபகம் காட்டியிருந்தேன். நீங்க எவ்வளவு பெரிய நல்ல மனிதனாக இருந்தாலும் உங்களுடைய மனைவி கிட்ட நல்ல மனிதன் என்பதாக அந்த வாய் வார்த்தை அந்த சர்டிபிகேட் கிடைச்ச மனுஷன்தான் எனக்கு தெரியும் அல்லாஹ் கிட்டே நல்லவன் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ மனதில வைத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில நாம் அனைவர்களும் எமது வாழ்க்கை வடிவமைத்து அல்லாஹ் நியமத்தாக தந்த அந்த கண்ணியமான மனைவிமார்களை நல்ல முறையில வழி நடத்துறதுக்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வாராக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களது தாய் தந்தையர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எளிமை கற்றுக் கண்ட அந்த ஒத்தார் மார்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய உடலிலே உள்ள உறுப்புகள் அனைத்துமே நல்ல முறையிலே செயல்படுவதற்கு கிருபை செய்வாயாக. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல எங்களுடைய உடுப்புகள் ஏதாவது சேலத்து விடாமல் பாதுகாப்பாயாக. மன்னித்ததுக்கு பின்னால் எங்களது ஜனாசாக்களை ரோட்லையும் காட்டிலையும் சீரழிக்காமல் எங்களது ஜனாசாக்களை கண்ணியமான முறையிலே அடக்கம் செய்வதற்கு கிருபை செய்வாயாக. அந்த மௌத்துடைய நேரத்திலே கண்ணியமான மனைவிமார்களுடைய மனதிலே நல்லவர்கள் என்ற பெயரை எடுத்து அவர்களுடைய மடியிலே எங்கள் ரூஹல் தெரிவதற்கு கிருபை செய்வாயாக. கடைசி மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை மொழியக்கூடிய நேரத்திலே எங்கள் ரூஹலே கைப்பற்றுவாயாக. வா ஆஃபர் தவான் அல்ஹம்து